வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க கொடுத்த இயற்பியல் குறிப்புகளை வச்சு மின் இருமுனைகள் பத்தியும் அப்புறம் இந்த தொடர் மின்னோட்ட பரவல் பத்தியும் கொஞ்சம் ஆழமா பேச போறோம்.
ஆமா, குறிப்பா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மேல வெளி மின்புலத்துல என்ன விசை, திருப்பு விசை இருக்கும்னு பாக்கலாம்.
அப்புறம் அந்த மின்னூட்டங்களை ஒன்னொன்னா பார்க்காம தொடர்ச்சியா இருந்தா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம், இல்லையா?
அதேதான், அதுதான் நோக்கம்.
சரி, ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன விஷயம், இப்ப நம்ம தலைய சீப்புனா அந்த சீப்பு சின்ன பேப்பர் துண்டு இழுக்குமே, யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியலை நம்ம இங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல நிலையான மின் இருமுனைனா என்ன? அதாவது வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈ இல்லைனாலும் அதுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் பி இருக்குமே, அது.
ஆமா, இப்போ இந்த டைபோல ஒரு சீரான மின்புலத்துல, அதாவது யூனிஃபார்ம் ஃபீல்டுல வைக்கிறதா நினைச்சுக்கோங்க.
சரி,
அதுல இருக்கிற பிளஸ் கியூ சார்ஜ் மேல கியூ ஈனு ஒரு விசையும், மைனஸ் கியூ சார்ஜ் மேல மைனஸ் கியூ ஈனு ஒரு விசையும் செயல்படும். ரெண்டும் எதிரெதிர் திசையில.
ஓகே,
புலம் சீரா இருக்கிறதால இந்த ரெண்டு விசையோட அளவும் சமமா இருக்கும். அதனால மொத்தமா, அதாவது நிகர விசை, அது வந்து ஜீரோ.
சுழி
ஜீரோ.
நிகர விசை ஜீரோவா? அப்போ அது நகரவே நகராதா?
இல்ல, நகராது. ஆனா ஒரு விஷயம் நடக்கும்.
என்னது?
அந்த ரெண்டு விசைகளும் ஒரே நேர்கோட்ல செயல்படாது, ரெண்டும் வேற வேற புள்ளியில செயல்படுறதால அது அந்த டைப்போல சுழற்ற முயற்சிக்கும். ஒரு டார்க், அதாவது திருப்பு விசை உருவாகும்.
ஓ, திருப்பு விசை, டார்க்.
ஆமா, அதோட அளவு டவு இஸ் ஈக்குவல் டு பி இன்டு இ. இந்த டார்க் என்ன பண்ணும்னா, டைபோல் அப்படியே திருப்பி மின்புலத்தோட திசைக்கு இணையா வைக்க முயற்சி பண்ணும்.
அப்போ சீரான புலத்துல இடப்பெயர்ச்சி இல்ல, சுழற்சி மட்டும்தான், சரிதானே?
சரிதான், சுருக்கமா சொன்னா அதுதான்.
அப்போ புலம் சீரா இல்லனா, அதாவது நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல வச்சா என்ன ஆகும்? அங்கேயும் நிகர விசை ஜீரோவா?
இல்ல, அங்கதான் முக்கியமான வித்தியாசம். புலம் சீரா இல்லைன்னா பிளஸ் கியூ மேலையும் மைனஸ் கியூ மேலையும் செயல்படுற விசைகளோட அளவு சமமா இருக்காது.
அப்போ
அதனால நிகர விசை சுழியாகாது. அங்க டைபோல் சுழல்றதோட இல்லாம ஒரு குறிப்பிட்ட திசையில நகரவும் செய்யும்.
நகரவும் செய்யுமா? எந்த பக்கம்?
அது வந்து டைபோல் மூமெண்ட் பியும் ஃபீல்ட் ஈவும் ஒரே திசையில இருந்தா புலம் எங்க வலுவா இருக்கோ அந்த பக்கம் ஒரு விசை இருக்கும்.
எதிர் திசையில இருந்தா?
எதிர் இணையா இருந்தா புலம் எங்க பலவீனமா இருக்கோ அந்த பக்கம் நிகர விசை இருக்கும்.
இங்கதான் அந்த சீப்பு உதாரணம் வருது. நாம சீப்பை தேக்கும்போது அது சார்ஜ் ஆகி அதை சுத்தி ஒரு சீரற்ற மின்புலத்தை உருவாக்குது, கரெக்டா?
அதேதான், அந்த சீரற்ற புலம் பக்கத்துல இருக்கிற பேப்பர் தொண்டை முதல்ல போலரைஸ் பண்ணுது, அதாவது பேப்பர்ல ஒரு இன்டியூஸ் டைபோல் மூமெண்ட் உருவாக்குது.
சரி,
இப்ப முக்கியமானது இதுதான். சீப்போட அந்த நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு பேப்பர்ல தூண்டப்பட்ட அந்த டைபோல் மேல ஒரு நிகர விசைய கொடுக்குது. புலம் யூனிஃபார்மா இருந்திருந்தா இந்த நிகர விசை இருந்திருக்காது.
ஓ, அந்த நிகர விசைதான் பேப்பர் இழுக்குதா?
ஆமா, அந்த நிகர விசைதான் காகிதத்தை சீப்பை நோக்கி இழுக்க காரணம்.
சூப்பர், இது யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கான வித்தியாசத்தை நல்லா காட்டுது. சரி, இது வரைக்கும் தனித்தனி சார்ஜை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய மெட்டல் பிளேட் இல்ல ஒரு நீளமான கம்பி மாதிரி இருந்தா?
ஆமா, அங்க சார்ஜ் எல்லாம் பரவி இருக்கும்.
அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அங்கதான் இந்த தொடர் மின்னூட்ட பரவல் கான்செப்ட் வருதா?
அதேதான். ஏன்னா நடைமுறையில கோடிக்கணக்கான எலக்ட்ரான ஒன்னொன்னா கணக்கு போட முடியாது, ரொம்ப கஷ்டம்.
ஆமா,
அதுக்கு பதிலா மின்னூட்டங்கள் ஒரு பரப்புலையோ ஒரு நீளத்திலேயோ இல்ல ஒரு கன அளவுலையோ தொடர்ச்சியா பரவி இருக்கிறதா எடுத்துக்கிறோம். இது ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்வை.
ஓகே,
இப்ப ஒரு சின்ன பரப்பு கூறு டெல்டா எஸ்ல டெல்டா கியூ சார்ஜ் இருந்தா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தி, சிக்மா இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா எஸ் னு சொல்றோம்.
இதே மாதிரி நீளத்துக்கும் பருமனுக்கும் உண்டா?
கண்டிப்பா. ஒரு கம்பிக்கு நீள் மின்னூட்ட அடர்த்தி லாம்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா எல். ஒரு முப்பரிமாண பொருளுக்கு பரும மின்னூட்ட அடர்த்தி ரோ இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா வி.
இது அந்த பொருள்ல சார்ஜ் எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு சொல்லுது இல்லையா?
ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு தண்ணியோட அடர்த்திய சொல்ற மாதிரி தான். நாம தனித்தனி H2O மூலக்கூற பார்க்காம மொத்தமா தண்ணிய பாக்குறோம்ல, அதே மாதிரி.
புரியுது. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியா பரவி இருக்கிற சார்ஜ்னால ஒரு புள்ளியில உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கணக்கிடுறது? கூலும் விதியை இன்னும் யூஸ் பண்ணலாமா?
அடிப்படை ஒண்ணுதான், கூலும் விதி, அப்புறம் அந்த சூப்பர் பொசிஷன் தத்துவம்.
ஓகே,
என்ன செய்யறோம்னா அந்த மொத்த பரவலையும் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கூறுகளா பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு பருமப்பரவல டெல்டா விங்கிற சின்ன சின்ன கியூபா பிரிச்சு ஒவ்வொரு கியூப்லயும் ரோ டெல்டா வி சார்ஜ் இருக்கிறதா வச்சுக்கிறோம்.
சரி,
அப்புறம் கூலும் விதியை பயன்படுத்தி இந்த ஒவ்வொரு சின்ன ரோ டெல்டா வி சார்ஜ்னால நமக்கு வேணுங்கிற புள்ளி பீல உருவாகிற சின்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட டெல்டா இய கணக்கிடுறோம்.
எல்லா சின்ன ஃபீல்டையும் கண்டுபிடிச்சிட்டு
கடைசியா அந்த எல்லா சின்ன சின்ன ஃபீல்டுகளையும் வெக்டர் முறையில கூட்டணும், வெக்டர் சம் எடுக்கணும்.
அதாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். இதுக்கு தான் கணிதத்துல இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவாங்களா?
சரியா சொன்னீங்க, கணக்கு போடும்போது இன்டகிரேஷன் தான் வழி. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஐடியா இந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சு கூட்டுறது தான்.
ஆக இன்னைக்கு நாம மின் இருமுனைகள் வந்து ஃபீல்டு யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா இருக்கிறத பொறுத்து எப்படி வேற மாதிரி நடந்துகிடுதுன்னு பார்த்தோம். வெறும் டார்க் மட்டும் இருக்குமா இல்ல நிகர விசையும் இருக்குமான்னு. அப்புறம் பெரிய அமைப்புகள்ல ஏன் சார்ஜை தொடர்ச்சியா பார்க்கணும், அதுக்கு என்னென்ன அடர்த்திகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்.
ஆமா, இந்த அடிப்படை விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குற சாதாரண நிலை மின்னியல் கவர்ச்சியிலிருந்து ரொம்ப சிக்கலான எலக்ட்ரானிக் கருவிகள் வரைக்கும் நிறைய விஷயங்களோட பின்னணியை புரிஞ்சுக்க உதவும்.
இது வெறும் தகவலா இல்லாம அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க ஒரு ஸ்டெப் மாதிரி.
நிச்சயமா.
கடைசியா ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்க இல்லையா தொடர் மின்னோட்ட பரவலுக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்க இன்டகிரேஷன் தேவைன்னு.
ஆமா.
ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நீளமான கம்பி இல்ல ஒரு பெரிய ஷீட்டு இல்ல ஒரு கோளம், இது மாதிரி வேற வேற வடிவங்களுக்கு அந்த இன்டகிரேஷனை எப்படி பயன்படுத்துறது, அதுல என்ன மாதிரி சவால்கள் இருக்கும், இத பத்தி யோசிச்சா அடுத்த கட்டமா இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு தோணுது.